சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 26, 2023. தலைப்ப: கிறிஸ்து இயேசு. கோல்டன் உரை: யோவான். நான் என் சுயமாய் ஒன்றஞ்செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயந்தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. கிறிஸ்து இயேசு. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: யோவான், தெசலோனிக்கேயர். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கமுண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து மத்தேயு. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. லூக்கா. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். மத்தேயு. உஹாம் தினிஹாரலை சிகானா தால்நபேய உஹாம் பன்னபேய. மத்தேயு. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களிலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. மாக்கு. பலவிதமான வியாதிகளால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடங்கொடுக்கவில்லை. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெபாலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். லூக்கா. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இராமுழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார். பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தியடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். யோவான். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மேத்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். மத்தேயு. அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுமளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி, பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாக்குலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் இரண்டாந்தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினாலொழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாந்தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். சங்கீதம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். நானோ, கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்திலிருக்கிறது. யோவான். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். யோவான். என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். யோவான். என்னை அனுப்பியவர் என்னுடனே இருக்கிறார். பிதா என்னை தனியே விடவில்லை. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் ஹீடோதி ஸ்கிரிப்ட்ஸில் இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். பிரார்த்தனை செய்வதால் நமக்கு நன்மை உண்டா? ஆம், நீதியின் மேல் பசியோடு புறப்படும் ஆசை நம் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அது வீணாக நம்மிடம் திரும்பாது. சரியாக ஜெபிக்க நாம் அலமாரிக்குள் நுழைந்து கதவை மூட வேண்டும். நாம் உதடுகளை மூடிக்கொண்டு பொருள் உணர்வுகளை அமைதிப்படுத்த வேண்டும். ஆழ்ந்த ஏக்கங்களின் அமைதியான சரணாலயத்தில் நாம் பாவத்தை மறுத்து கடவுளின் அனைத்தையும் மன்றாட வேண்டும். நாம் சிலுவையை எடுத்துக்கொள்வதற்கும் நேர்மையான இதயங்களுடன் வேலை செய்வதற்கும் ஞானம், சத்தியம் மற்றும் அன்பை கவனிப்பதற்கும் உறுதியளிக்க வேண்டும். நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஆசைகளை நடைமுறைக்கு கொண்டு வரும் வரையில் அத்தகைய பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும். எஜமானரின் கட்டளை என்னவென்றால், நாம் இரகசியமாக ஜெபிக்கிறோம். நம் வாழ்க்கை நமது நேர்மையை உறுதிப்படுத்தட்டும். எங்கள் குரு தனது சீடர்களுக்கு ஒரு சுருக்கமான ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அதற்கு நாங்கள் இறைவனின் பிரார்த்தனை என்று பெயரிட்டோம். எங்களின் குருவானவர் இவ்வாறான பிறகு, நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள் என்று கூறினார். பின்னர் அவர் மனித தேவைகளை உள்ளடக்கிய பிரார்த்தனையை வழங்கினார். இறைவனின் பிரார்த்தனையின் ஆன்மீக உணர்வாக நான் புரிந்து கொண்டதை இங்கே தருகிறேன். எங்கள் தந்தை, தாய், கடவுள் அனைத்து இணக்கமான அபிமான ஒன்று. உம்முடைய ராஜ்யம் வந்தது. நீ எப்போதும் பிரசன்னமாக இருக்கிறாய். பரலோகத்தில் இருப்பது போல பூமியிலும் கடவுள் சர்வ வல்லமையுள்ளவர், உயர்ந்தவர் என்பதை அறிய எங்களுக்கு உதவுங்கள். இன்றைக்கு எங்களுக்கு அருளும் பசித்த பாசங்களுக்கு உணவளிக்கவும். மேலும் காதல் அன்பில் பிரதிபலிக்கிறது. மேலும் தேவன் நம்மை சோதனைக்குள் வழிநடத்தாமல் பாவம், நோய், மரணம் ஆகியவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். ஏனென்றால் கடவுள் எல்லையற்றவர், அனைத்து சக்தியும், எல்லா உயிர்களும், உண்மையும், அன்பும், எல்லாவற்றிற்கும் மேலாகவும் அனைத்திலும் இருக்கிறார். ஜெபம் என்றால் நாம் நடக்க விரும்புகிறோம், அது பெரும் தூரம் வெளிச்சத்தில் நடப்போம், இரத்தம் தோய்ந்த காலடிகளுடன் இருந்தாலும் கர்த்தருக்கு பொறுமையாக காத்திருந்தால் நம்முடைய உண்மையான ஆசைகளை அவரால் வெகுமதியாக பெறுவோம். விசுவாச ஜெபம் நோயுற்றவர்களை காப்பாற்றும் என்று வேதம் கூறுகிறது. இது என்ன குணப்படுத்தும் பிரார்த்தனை? கடவுள் நோயுற்றவர்களை குணப்படுத்த வேண்டும் என்ற வெறும் வேண்டுகோள். எப்போதும் கையில் இருப்பதை விட தெய்வீக பிரசன்னத்தை பெறுவதற்கு சக்தி இல்லை. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கான இத்தகைய ஜெபத்தின் நன்மை விளைவு மனித மனதில் உள்ளது. இது கடவுள் மீது குருட்டு நம்பிக்கையின் மூலம் உடலில் அதிக சக்தி வாய்ந்ததாக செயல்படுகிறது. இருப்பினும் இது ஒரு நம்பிக்கை இன்னொன்றை துரத்துவதாகும். தெரியாத ஒரு நம்பிக்கை நோயின் மீதான நம்பிக்கையை வெளியேற்றுகிறது. குருட்டு நம்பிக்கையின் மூலம் செயல்படுவது அறிவியலோ உண்மையோ அல்ல. இயேசுவில் வெளிப்படுத்தப்பட்ட தெய்வீக குணப்படுத்தும் கொள்கையின் மனித புரிதல் அல்ல. அவருடைய தாழ்மையான ஜெபங்கள் சத்தியத்தின் ஆழமான மற்றும் மனசாட்சியின் எதிர்ப்புகளாக இருந்தன. மனிதனின் கடவுளைப் போலவும் மனிதனின் ஒற்றுமைக்காகவும் உண்மை மற்றும் அன்பு. நாசரேத்தின் இயேசு தந்தையுடன் மனிதனின் ஒருமைப்பாட்டை கற்பித்தார் மற்றும் நிரூபித்தார். இதற்காக நாம் அவருக்கு முடிவில்லாத மரியாதை செலுத்த வேண்டும். அவரது பணி தனிப்பட்ட மற்றும் கூட்டு. அவர் வாழ்க்கையின் வேலையை தனக்கான நீதிக்காக மட்டுமல்ல, மனிதர்களுக்கு கருணை காட்டுவதற்காகவும் செய்தார். அவர்களுடையதை எப்படி செய்வது என்று அவர்களுக்கு காட்டினார். ஆனால் அவர்களுக்காக அதை செய்யவோ அல்லது ஒரு பொறுப்பிலிருந்து விடுவிக்கவோ இல்லை. இயேசு தைரியமாக செயல்பட்டார். புலன்களின் அங்கீகாரம் பெற்ற சான்றுகளுக்கு எதிராக, பரிசேயரின் நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளுக்கு எதிராக அவர் தனது குணப்படுத்தும் சக்தியால் அனைத்து எதிரிகளையும் மறுத்தார். மனிதன் கடவுளால் ஆளப்படும் போது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் எப்போதும் இருக்கும் மனம், கடவுளால் அனைத்தும் சாத்தியம் என்பதை மனிதன் அறிவான். நோயுற்றவர்களை குணப்படுத்தும் இந்த உயிருள்ள சத்தியத்திற்கான ஒரே வழி கிறிஸ்து இயேசுவால் கற்பிக்கப்பட்ட மற்றும் நிரூபிக்கப்பட்ட தெய்வீக மன அறிவியலில் காணப்படுகிறது. வீக்கத்தை குறைக்கவோ, கட்டியை கரைக்கவோ அல்லது கரிம நோயை குணப்படுத்தவோ தெய்வீக சத்தியத்தை எல்லா குறைவான வைத்தியங்களையும் விட வலிமையானதாக கண்டேன். ஏன்? மனம் கடவுள் எல்லா இருப்புக்கும் ஆதாரம் மற்றும் நிலை என்பதால் உடல் பொருள் ஒழுங்கற்றது என்று முடிவு செய்வதற்கு முன் ஒருவர் கேட்க வேண்டும், ஆவிக்கு பதிலளிக்கும் நீங்கள் யார்? விஷயம் தனக்குத்தானே பேச முடியுமா? அல்லது அது தானே வாழ்க்கையின் பிரச்சினைகளை பிடி, கஷ்டப்படவோ அனுபவிக்கவோ முடியாத விஷயம்? வலி மற்றும் இன்பத்துடன் கூட்டு இல்லை, ஆனால் மரண நம்பிக்கைக்கு அத்தகைய கூட்டு உள்ளது. தோட்டத்தில் இருளும் மகிமையும் நிறைந்த இரவு நேரத்தில் சாத்தியமான எந்தவொரு பொருள் நுண்ணறிவின் மீதும் நம்பிக்கையின் முழுமையான பிழையை இயேசு உணர்ந்தார். புறக்கணிப்பின் வேதனையும் மதவெறி கொண்ட அறியாமையின் தண்டுகளும் அவரை மிகவும் வாட்டி வதைத்தன. அவருடைய மாணவர்கள் தூங்கினார்கள். அவர் அவர்களை நோக்கி, உங்களால் என்னுடன் ஒரு மணி நேரம் கூடவா இருக்க முடியவில்லையா? குரல் இல்லாத வேதனையில் காத்திருந்து போராடி ஒரு உலகத்தின் மீது புகாரற்ற காவலில் இருந்த அவருடன் அவர்களால் பார்க்க முடியவில்லையா? அந்த மனித இயக்கத்திற்கு எந்த பதிலும் இல்லை. எனவே இயேசு பூமியிலிருந்து பரலோகத்திற்கு, உணர்விலிருந்து ஆத்மாவுக்கு என்றென்றும் திரும்பினார். மனித கருத்துக்களை மகிழ்விப்பதற்கும் இருப்பதற்கான அறிவியலை நிராகரிப்பதற்கும் ஒரே காரணம் ஆவியை பற்றிய நமது மரண அறியாமை, தெய்வீக அறிவியலை புரிந்து கொள்வதற்கு மட்டுமே உதவும் அறியாமை. எல்லையற்ற மற்றும் உயர்ந்த கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள அறிவியல் ஒற்றுமையை வாழ்க்கை நடைமுறையில் உருவாக்க வேண்டும். மேலும் கடவுளின் சித்தம் உலகளவில் செய்யப்பட வேண்டும். பிழையை விட இருப்பது என்ற உண்மையின் மீது அதிக நம்பிக்கையும், பொருளை விட ஆவியின் மீது அதிக நம்பிக்கையும், இறப்பை விட வாழ்வதில் அதிக நம்பிக்கையும், மனிதனை விட கடவுள் மீது அதிக நம்பிக்கையும் வந்தால் எந்த பொருளும் நம்மை தடுக்க முடியாது. நோயுற்றவர்களை குணப்படுத்துதல் மற்றும் பிழையை அழிக்கும் இயேசுவின் பிராயச்சித்தம் தெய்வீக திறமையான அன்பின் சான்றாக கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுளுடன் மனிதனின் ஐக்கியத்தை வெளிப்படுத்துவதாக நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். மேலும் கலிலியன் தீர்க்கதரிசியால் நோய்வாய்ப்பட்டவர்களை குணப்படுத்தி பாவம் மற்றும் மரணத்தை வெல்வதில் உண்மை வாழ்க்கை மற்றும் அன்பு மூலம் மனிதன் கிறிஸ்துவின் மூலம் இரட்சிக்கப்படுகிறான் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.